ಗೌರವ ನಿಯೋಜ್ಯ ಕಾರ್ಯಕರ್ತ ಸಭಾಪತಿತ್ವಮಣಿ ನಾಗರಿಕ ಸಂವರ್ಧನಾ ಅಧಿಕಾರಿಯತ್ ಇವಾಗೆ ಸಂಘನಾ ಅಧಿಕಾರಿಯತ್ ಆ ಅಟತೆಯ ಕಥಾಕರಣ ಲಭ್ಯವಂತವೇನವ ಇವಾಗೆ ನಾಗರಿಕ ನಗರ ಸಂವರ್ಧನೆ ಇವಾಗೇಮ ಏತುಲಿಂ ವಿಧಾಪಾನ ಲಕ್ಷಣ ಅಪಿ ಇತಿಹಾಸ ಇವಾಗೇಮ ಲೋಕ್ಯತ್ಯಕ್ಕ ಗತ್ಕಲ ಆ ಲೋಕೆ ವಿಶೇಷೇಮ ರಟೇ ಪ್ರೌಢತ್ವ ಇವಾಗೇಮ ಇತಿಹಾಸ ಪಿಲಿಬಂಧವ ವಿಧಾಪಾನ ಲಕ್ಷಣ ತಮೈ ಏ ನಗರ ಸಲಸುಂ ಸಹ ನಗರ ಸಂವರ್ಧನೆ ಏನ್ಸ ಅಪಿಟ ಕೊಲಂಬ ನಗರೇ ಗತ್ತ ಅಪೇ ಇತಿಹಾಸ ಈ ಸಮಹಾರ ಗೊಡ್ನಗಿಲಿ ಅವ್ರದ್ದು ದತ್ತು ಸೀಕರಿಸಲ್ಲ ಹತಪ ಗೊಡ್ನಗಿಲಿ ಅದರ ಜಲಪಿನ ಆಕಾರ ಇದಾ ನಿರ್ಮಾಣ ಕರಲ ತೀನೋಕಿನ ಕಾರಣಾವ ಅಪೇ ಅಪೇ ರಟೇ ಇತಿಹಾಸ ಇತಿಹಾಸ ತಿಬ್ಬ ತಾಕ್ಷಣೆಯ ಪಿಲಿಬಂಧವ ಅಪಿಟ ಸತುರು ಎನ್ನ ಪುಲ್ವಾಂಗ್ ಕಾರಣ ಇವಾಗೆ ಹೋಗಿ ಕಾಲ ತಿಸ್ಸೆ ಅಪೇ ನಾಗರಿಕ ಸಂವರ್ಧನ ಅಧಿಕಾರಿ ಆ ಲೇಖಮರೆಯ ಹಟಿಯಟ ವರ್ತಮಾನ ಅಧಿಕಾರಿ ಜನಾಧಿಪತ್ಯ ಇದಾ ಕೊಲಂಬ ನಗರ ಆಸಿಯಾವೇ ವೇಗೆಮ್ಮ ದ್ಯೂನು ಒನ ನಗರ ಬಾವಟ ಪತ್ಕರಂಡ ಇತುಮ ವಿಶಾಲ ಕಪಕಿರಿ ಇವಾಗೆಮ ಕಟ್ಟಿ ಉತ್ತಕ್ಕರ ಅಪಿಟ ಮತಕಾಯಿ ಆ ಇತಿಹಾಸ ಅಪಿ ಕೊಲಂಬ ನಗರಟ ಬಸ್ ಹೆಂಗಿಲ್ಲ ಬಹಿನಕೊಟ ಮೆಸ್ಸಂಗ್ ಹೈರನ ಇವಾಗೆಮ ಸಿ ಸಿ ಕಟ ಕುಣುಗಡು ವಾಳ್ತಿಯ ನಗರ ಆಗ್ತಮಾಯಿ ಅಪಿಟ ದಾಖಲೆ ಲಭುನೆ ನಮೂತೆ ತತ್ವ ಸಂಪೂರ್ಣ ವಿನಸ್ತರ ಅಲಂಕಾರ ಸುಂದರ ನಗರ ಅಪ್ಪಾಟ ಪತ್ಕರಂಡ ಆ ಪೊಲು ಅಂಕಮ ಲಭುನೆ ಇವಾಗೆಮ ಲಭ ದುನ್ನೆ ಗೋಟಾಬೆ ರಾಜಪಕ್ಷ ಮೆತ್ತುಮ ಇವಾಗೆಮ ಆರಕ್ಷಕ ಲೇಖ ಮೆಟಿಯಟ ಇನ್ನ ಕಾಲ ತುಲ ಇಂತ ಏ ಸುಂದರತ್ವ ಇವಾಗೆಮ ಇವ ಏ ಕಿಸಿಕೆನೆ ಕಡದಾಸಿ ಆಗ್ತಾನೆ ನದುವ ಇವಾಗೇಮ ಕೆಳಗಹಾನ್ ನದುವ ನಗರ ಆರಕ್ಷಾ ಕರ್ಕಂಡ ಕಟುತ್ತಕರೆ ಏ ಸುಂದರತ್ವ ಇವಾಗೇಮ ನೀತಿ ರೀತಿ ಪಣವಲ ನೆವೆ ಸಮಹಾರ ಅಟೋಲ ಸಿಂಗಾಪುರ ವೇಣ ಪುಳುವ ಈ ಸಿಂಗಾಪುರ ಅಲಂಕಾರ ಬಹು ರಕ್ಕೇ ಏ ನೀತಿ ರೀತಿ ಗಲ್ಲ ಇವಾಗ ದನು ಅಮ್ ಕರಲ ಇವನ್ ತತ್ವ ಕತ್ತಿ ಇದ ಅಪೇ ನಟೆ ಈ ತತ್ವ ನೋಯಿಂದ ಕಟ್ಟುತ್ತು ಕರಲ ಇವಾಗ ಪರನ ಗೊಡನಗಿರಿ ಅವ್ರದ್ದು ಸಿಹಿಯಕರ ವಡ ಯಾಕೆ ಗೊಡನಗಿರಿ ಇವ ಅಲಂಕಾರ ವಿಧಿಯಟ ಇವ ನವೀಕರಣ ಕರಲ ಅವ್ರದ್ದು ತವ ಸಿಹಿಯಕಟ ಜಸಿಯಕಟ ಹಾಟ ಗಲಪ ವಿಧಿಯಟ ಸಂಕೋಣದಲ್ಲಿ ಕಂಡ ಪುಳುವ ಅಂಕ ಬೆಳೆ ಇವಾಗ ಅಪ್ಪೇ ಕೊಲಂಬ ನಗರ ವಿತರ ನೆವೆ ಅನಿಕುತ್ ರಟೆ ಅನಿಕುತ್ ಸೀಲು ನಗರ ಲೋಕೆಟ ಜಾತ್ಯಂತರ ಗೆಲಪಿನ ಆಕಾರೇಟ ಸಂವರ್ಧನೆ ಕರಂಡ ಪುಳು ಅಂಕ ಡಬುನ ಇವಾಗ ಇಟ್ಟುಕೊರ ಇದ ಗೋಟಾಬಿ ರಾಜಪಕ್ಷ ಮತ್ತು ಆರಕ್ಷಕ ಮೆಟ್ಟಿಗೆ ಕಾರಣ ಸತುರಿ ಮದ ಇವಾಗ ಅಪೇ ರಟೇಮ ನಗರ ಹೆದರಕೊಟ್ಟ ಅಪೇ ವರಕಬಲ ನಗರ ಅಪರ ಸಂವರ್ಧನೆ ಕರೆ ಪುಳು ಅಂಕ ಮಕ್ಕಳ ಬುಣ್ಣೆ ಪಾವುಗಿಯ ಅವ್ರದ್ದು ಯಾಪಾಲನ ಕಾಲ ತುಲ ಬರಿಕಟ್ಟೆ ಒಕ್ಕದ್ದಾನ ಪುಳು ಅಂಕ ಮಕ್ಕಳ ಬುಣ್ಣೆ ಅದು ಅದಕ್ಕ ಪಹಾಲೊಕ್ಕಟ ಅದು ಅದಕ್ಕ ಪಹಾಕಟ ಯಾ ಧರ್ಮ ಜಾನ ಕೆಮತ್ತು ಈ ಪರಿಸ್ಥಿತಿಯ ಗುಡಕರ ನದಿಗೆ ಮಾಸನೆ ನಗರ ಹದನ್ ಫಲಾ ಚೀಪಿ ಹಾಕುತ್ತೇನೆ ಮಧ್ಯತ್ತಾನೆ ಈಗ ನೆವತ ಆರಂಭ ಕರಂಡ ಅತಿಗಳು ಜನಾಧಿಪತ್ಯವಾಗಿ ಗೋಟಾಬೆ ರಾಜಪಕ್ಷ ಅತಿಗಳು ಜನಾಧಿಪತ್ಯವಾಗಿ ಅಗಮತ್ವವಾಗಿ ಈ ಉಪದೇಶ ಮತ ಇವಾಗ ಆಶೀರ್ವಾದ ಮತ ಲಭಣ ಹತ್ತರಿಂದ ಈ ಕಟುದು ಆರಂಭ ಕರಂಡ ಮೂಲಿಗೆ ಕಟುದು ಆರಂಭ ಕಂಡು ಸೂದಾನ ಕರೆದ ಚತುರ್ನ ವಗೇಮ ಮೇ ವಿಪಕ್ಷ ಹಾಟಿಯನ್ನು ಕತ್ತಾಮ ಇವಾಗ ನಿವಾಸ ಪ್ರಶ್ನೆ ಕತ್ತಾಮ ವತು ನಿವಾಸ ಕಥಾಕರ ಈ ವತು ನಿವಾಸ ಹದನ್ ಮುಳಿಮ್ಮ ಆರಂಭ ಕಲೆ ಏ ರತ್ನಸಿರಿ ವಿಕ್ರಮ ನಾಯಕ ಇವಾಗ ಹಿಡಬು ಆ ಅಗಮತಿ ವರ ಆ ಅಣು ಹತ್ತನೇ ಪಾಸೆ ಇವಾಗೇಮ ಏಕೆ ವೈವಿಕರ್ಮ ಅಂತ ಅಮತಿ ಹೇಟ ಅಥವಾ ಸಣ್ಣತ್ತಮತ್ವ ತಮ ಈ ವೇಳೆ ಕಟ್ಟುತ್ತು ಆರಂಭ ಕಲೆ ಇದ ಇಂತ ನಾವು ಮೇಯ ಯಹ ಪಾಲನೆ ಇವಾಗೇಮ ಏ ಜಮಪಾಲನೆ ಇದಾ ಕಟ್ಟುತ್ತು ಕೊರಬು ಕಾಲತುಲ ಉನಾ ಕೇಳ ಪೆನ್ನನ್ನು ಹೆಸರು ಒಪ್ಪಿಕೊಂಡು ಹೆಸರು ನಮ್ಮ ಇದಾ ನೆವೆ ಸಿದ್ಧವನೆ ಅಣು ಹತ್ತನೇ ಪಾಸೆ ರತ್ನ ಸಿಕ್ಕ ಕೇಮತ್ವಾಗಿ ನಾಯಕತ್ವ ಚಂದಿಗಾ ಭಂಡಾರ ಕುಮಾರ ಮತ್ತೆ ಜನಾಧಿ ಹಟ್ಟಿ ವೇಳ ಇಂತ ಅಪಿ ಸತ್ರು ಇವಾಗ ನಿವಾಸ ಗೆನಗತ್ತಾಮ ಅದು ನಿವಾಸ ಅಪೇ ಆಸನ ಉಳ್ಳ ನಿವಾಸ ಗಾಂಧಿಯ ನಿವಾಸ ಹದಂಡ ವಸಮಕಟ ಮೇ ಅವೃದ್ಧಿ ಅಪಿ ಏಕಗಾನಿ ಹದು ಲಬಣಾವೃದ್ಧಿ ದಿಗಗಾನಿ ಹದಂಡ ಇವಾಗೇಮ ಪುಕುರು ನಿವಾಸ ಹದಂಡ ತಟ್ಟು ಮಹಲ್ ನಿವಾಸ ಹದಂಡ ಅವಶ್ಯ ಬಡಪಿಲ ಇಟಂಗ್ ಹೋಯ್ಮಿಂಗ್ ಕಟ್ಟುದು ಕರ್ಮಿ ಜನವ ಇವಾಗೇಮ ಅಪಿಟ ತಮ್ಮ ಅವೃದ್ಧಿ ಕಾಕ್ತುಲ ಗಮೇ ಅರ ಪೆಲ್ಪತ್ ನಿವಾಸ ಇವಾಗೇಮ್ ಪೊಲ್ಲದು ವಾಹನ ನಿವಾಸ ಇವಾಗೇಮ ಗಮೇತಿಯನ್ನ හටුමැල් නිවාස ටික හදලා ඉවර කරන්න
පුළුවන්
ඒවා පෞද්ගල කාලය වගේ බොරු සංඛ්‍යා ලේඛන වලින් නෙමෙයි ඒ වගේම බොරුවට වහලට උළු කොටසක් දීලා එක පළයකට ඒ වගේම නිවාස මෙච්චරක් හදුවා කියලා ගණන් පෙන්නන්න නෙමෙයි ඒවා ලක්ෂ 6ක් දීලා ඒ වගේම ආධාර හැටියට දීලා ගමේ ඒ නිවාසය හදන්න අවශ්‍ය ශක්තිය ලබා දීලා තියෙනවා ඒ පිළිබඳව අපි සතුටු වෙනවා වගේම ලෝකාලය ලබා දීම සම්බන්ධව මගේ ස්තුතිය පුද කර මින් කතාව අවසන් කර සිටිනවා
Thank you. Honorable Radhakrishnan, you have 7 minutes.
Sabeki, Talanga Tangra, Urpina Ragale, in the Naratile, in the Vodamepa Amache Patu Ursula, Vartigal and Antecedent Kundade, Malayatile, Budamepu, Thotapura Vodamepa Kundade, Ade, Thotapura Vodamepa Amateur, Patu Kolukundra, Ade Naratile. மலையகம் என்பது வெறுமனே மலையகம் என்பது தோட்ட தொழிலாளர்களை மட்டும் உறுதிப்படுத்துகின்ற ஒரு விஷயம் அல்ல மலையகம் என்பது மலையகத்திலே வாழ்கின்ற ஏனைய சமூகங்கள் விசேஷமாக அங்கே வியாபாரிகள் இருக்கின்றார்கள் தோட்ட சேவையாளர்கள் இருக்கின்றார்கள் ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் இப்படி பல துறையும் சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பிரதிநிதி என்ற அடிப்படையிலே எப்பொழுதுமே மலையகத்தினுடைய பிரச்சனையை ஆரம்பிக்கும் பொழுது 1000 ரூபாய் சம்பளம் என்று சொல்லி அந்த பிரச்சனையை அதோடு முடித்து விடுவார்கள் ஆகவே நான் இங்கே என்ன சொல்ல வருகின்றேன் என்றால் மலையகத்திலே இருக்கின்ற ஏனைய சமூகங்களுக்கும் வீடுகள் குறைபாடுகள் இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் விசேஷமா கரு இந்திக்க அன்றுத மத்துமாட்ட கியாண்ட கமத்தி பத்துக்கரை கீழே கொட்ட சாமானியம் பத்து கம் கருவன் வித்தராய் கிவால் அதண்ட தெண்டோனே கிளா நீத்தியாக்னா ஏகோலாண்ட வெனம கிரமையா தீனுவா நமுத் வத்துக்கரை உடப்பலாத்த கந்த உடரட்ட இன்ன அணிக்குத் நிவாச நதி ஜனதாவ கொடாக்கின்னுவா சாமானியம் கடவல் வல வெடக்கரண்ட மினுசு கிராம சேவக பொலிசிய இவாகம எஸ்டேட் ஸ்டாஃப்ஸ் எஸ்டேட் ஸ்டாஃப்ஸ் டீச்சர்ஸ் மேகொள்ளன்ட்டு கெவால்ட்டிகா காதல தேண்ட கட்டைத்து கராண்டோனே கேலா அப்படி பலா பொறுத்து வேணுமா பசி கேண்ட அமத்துமா உபத்துமாக கதாவதி மிக உத்தர தேண்ட புள்ள
ஹொனரபிள் மினிஸ்டர்
யா
உத்துமாட கியான்னாம் நூரேலிய திஸ்ட்ரிக்கே தனட 150කට එහා ග්‍රාම නිලධාරී වසමකට දෙන්න ඕන ගෙවල් හැදීගෙන යනවා. ඒ වගේම හැම ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසයකටම අර මහල් නිවාස තට්ටු 4 නිවාස ව්‍යාපෘති නිවාස 100 ගානේ දෙන වැඩසටහන ගෙනියනවා. ඊට අමතරව තමයි ජීවන් තොණ්ඩමන්
මම කතා කරන්නේ මේ වතු නිවාසය ගැන කතා
කරන්නේ. ඒක තමයි මම කියන්නේ.
ඔව් අනිත්
නෑ හරි ඒවා දෙන්නේ ඒ නිවාස දෙන්නේ නිවාස 100 ව්‍යාපෘතිය දෙන්නේ වතු නිවාසයට නෙවෙයි. වතු නිවාසයට වෙනමම වතු නිවාස රාජ්‍ය අමාත්‍යාංශයෙන් වැඩ කටයුතු
කරනවා. ඔබතුමා ඒක කරනවා නම් මම ස්තුතිවන්ත වෙනවා. රයිට්. ඒ වගේම පෞගේ දවස්වල මම මගේ මේ යෝජනාව යටතේ මේ විලේජ් 12ක් ඇදන්න පටන් ගත්තා. ගෙවල් 214ක් අදලා තිනවා. ඒවත් භාගයට නවත්තලා තින්නේ. ඒකටත් මේ මේ මුදල් ටිකක් දීලා ඒකත් ඉවර කරන්න කටයුතු කරන්න ඕනේ කියලා මං ඉල්ලීම කරනවා මේ වෙලාවේ. ஆகவே தோட்டத்திலே இருக்கின்ற அந்த மக்களுக்கும் வீடுகள் கிடைக்க வேண்டும் என்ற அபிலாஷி இருக்கின்றது. அதை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதே போல நூரெலியாவிலே இப்பொழுது கோவிட் அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது கடந்த வாரத்திலே நவம்பர் மாதம் 22ஆம் தேதி கினிகத்தனையிலே ஒரு போலீஸ்காரருக்கு கோவிட் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது 23ஆம் தேதி நூரெலியா ஆர்டிஎச்எஸ் அவரோடு போய் தகவல்களை பரிமாறி இருக்கின்றார் ஆனால் அவருடைய ரிப்போர்ட் 23ஆம் தேதி வந்திருக்கின்றது இப்பொழுது நூரெலியாவில் இருக்கின்ற ஆர்டிஎச்எஸ் அந்த ஆர்டிஎச்எஸ் வந்து பல கூட்டங்களை நடத்தி கொண்டு போகின்றார் ஆகவே அந்த 23ஆம் தேதி நடந்த அந்த கோவிட் போலீஸ்காரர் இப்பொழுது தனிமைப்படுத்தியிருக்கின்றார் அவரை அம்பாந்தோட்டைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது ஆகவே இவர் போயிருக்கின்ற இந்த கூட்டங்களிலே ஏனைய மக்களுக்கு கோவிட் வராதா என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு எழுப்புகின்றது ஆகவே சுகாதாரத்துறையிலே இருக்கின்றவர்களுக்கும் அப்படி இருந்திருந்தால் அவர்களையும் தனிமைப்படுத்துவது கட்டாயமாக இருக்கின்றது என்பதை நான் தெரிவித்துக்
கொள்கின்றேன்
அதே போல நூரெலியா மாவட்டத்திலே கோவிட் அதாவது கொரோனா நோயிலால் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களை ஏனைய பிரதேசங்களுக்கு அனுப்புகின்றார்கள். அதே போல நூரேலியாவிலே ஸ்ரீபாத கல்வியர் கல்லூரி குவாரண்டைன் சென்டராக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே நூரேலியாவிலே வாழ்கின்ற நூரேலியாவிலே இருந்து வேற பகுதிக்கு அனுப்புகின்ற அந்த மக்களை ஏன் இந்த ஸ்ரீபாத கல்வியர் கல்லூரியிலே குவாரண்டைன் பண்ண முடியாது? ஆகவே அந்த ஸ்ரீபாத கல்வியர் கல்லூரியிலே இன்னும் குவாரண்டைன் பண்ணுவார்கள் ராணுவத்தை சேர்ந்தவர்கள். ஆகவே ராணுவம் வெளியிலிருந்து வந்து அங்கு இருப்பதை விட அங்குள்ள மக்களுக்கு இதை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய முன் யோசனையாக இந்த சபைக்கு நான் சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். ஆகவே எங்களுடைய எதிர்காலத்திலே இந்த வீடமைப்பு திட்டம் சிறப்பாக செய்வதற்கு இந்த வீடமைப்பு அமைச்சு தோட்ட வீடுகள் அமைக்க வேண்டும். அதே நேரத்தில் தோட்டத்துக்கு அப்பார் வேலை செய்கின்ற இந்த மக்களுடைய வீட்டு திட்டங்களையும் கவனிக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி.
Thank you. Honorable Chamara Sampath Dasanayake, you have 5 minutes. Order, please. Can I have Isuru Dodanga on the chair, please?
Garu Mulasuna Mantri Tumani, Ada Nivasa Nagari Sangardana Amatyan Sevashir Sheta Katakalan Avastala began a Mulim Institute on Tavimi. May Nivasa Amatyan Se Gana Katabar Lakwene. අද කතා කරපු හැම ඇමති කෙනෙක්ම മന്ത്രി කෙනෙක්ම විපක්ෂයේ කිව්වේ ප්‍රේමදාස ජනාධිපතිතුමාගේ මේ වැඩපිළිවෙල 1977 පටන් ගත්ත වැඩපිළිවෙල ගැන තමයි හැමෝම අගය කළේ කතා කරේ. හැබැයි මුලින්ම මම කියන්න ඕන ප්‍රේමදාස රජ 77 ප්‍රේමදාස අගමැතිතුමා හැටියට මේ නිවාස ඇමතිවරයා හැටියට ආරම්භ කරපු පළවෙනි නිවාස යෝජනා ක්‍රමය ආරම්භ කරේ වියලුව මැතිවන්න කොට්ටාසේ ගල උඩ වාසනාගම තමයි පළවෙනි නිවාසය නිවාස 100 හැදුවේ මේ 1979 4 6 තමයි විවෘත කරලා තියෙන්නේ වාසනාගම තමයි පළවෙනි නිවාස 100 මං හිතන්නේ වියලුව මැතිවන්න කොට්ටාසේ එතකොට ප්‍රේමදාස ජනාධිපතිතුමාගේ මං හිතන්නේ භෂ්මාශේෂ තියෙන්නේ වියලුව මැතිවන්න කොට්ටාසේ වාසනාගම ප්‍රේමදාස ජනාධිපතිතුමාගේ අලු තැම්පත් කරලා තියෙන්නේ වාසනාගම කියන ඒ භෂ්මාශේෂ තියෙන්නේ වියලුව මැතිවන්න කොට්ටාසේ. හැබැයි මම හිතන විදිහට ඒ ගම්මානේ ඒ ගෙවල් 100ට ගෙවල් 100 හැදුවා. ගෙවල් 100 විතරයි හැදුවේ. තාම ඔප්පු නැහැ. තාම වතුර නැහැ. විදුලිය දුන්නා අපි පාරවල් හැදුවා. ඒ වගේම විහාරස්ථානයක් තියෙනවා. ඒ විහාරස්ථානයේ මම ප්‍රධාන අමාත්‍යවරයා ඉන්න කාලේ මාර්ගය හදලා දුන්නා විදුලිය දුන්නා. ඒ වගේ නොයෙකුත් අඩුපාඩු තියෙනවා. ඒ වගේ ඒ විතරක් නෙමෙයි වාසනාගමෙන් පටන් ගත්තම ඇල්ල ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසේ බදුල දිස්ත්‍රික්කයේ මදුරගම මිල්ලගම බල්ලකෙටුව කියන මේ ගම්මානත් 1980 තමයි හැදුනේ. මෙතන නිලධාරීත් ඉන්නවා. මේ නිලධාරීත් මේවා දැනගන්න ඕන. 80යි 79 80යි 2020 කියන්නේ අවුරුදු 41ක් වෙනවා. අවුරුදු 40ක් වෙනවා. දැන් ඒ ගෙවල් වල ඉන්නේ තුන්වෙනි පරම්පරාව. පළවෙනි පරම්පරාව දැන් කවුරුත් ඉතුරු වෙලා නැහැ. තුන්වෙනි පරම්පරාව තමයි දැන් ඉන්නේ. ඉතින් මේ වෙලාවේදී මම කියන්න ඕන තව වෙනතුරු ඔප්පුවක් නැහැ.
තව ඔබතුමාට විනාඩි දෙකක කාලයක් තියෙනවා.
හැබැයි තාත්තගේ පුතා තමයි ඊට පස්සේ ඇමතිකම කරේ. හැබැයි කතාවට කියනවා තාත්තා කරපු දේ නොකළොත් පුතා නොකළොත් නොට්ටික පුතා කියලා. හැබැයි තාත්තා කරපු දේ නොකරපු පුතා තමයි එකම පුතා තමයි මේ සජිත් ප්‍රේමදාස වර්තමාන විපක්ෂ නායකවරයා. තාත්තා නිවාස පුළුවන් විදියට හදලා මොනවාරි කරලා දුන්නා. පුතාට වාසනාගමන තාම යන්න බැරි වුණා. ඒ වගේ මේ නිවාස වල අඩු ඔප්පු දීපු නැති ඒ ප්‍රශ්න ටික නිවාස අධිකාරිය ඇමතිතුමාත් මෙතන ඉන්නවා. ඒගොල්ලොන්ට කරන්න බැරි වෙච්ච දේ තාත්තා කරපු දේ පුතාට කරන්න බැරි වෙච්ච දේ මම හිතනවා ගම්පා දිස්ත්‍රික්කයේ අපේ අනුරුද්ධ ඇමතිතුමාට කරන්න පුළුවන් වෙයි කියලා. ඒ ප්‍රශ්න ටික විසඳලා දෙන්න වෙනවා. මේ ජනතාවට එච්චර ගැටලු ප්‍රශ්න තියෙනවා. ඒ වගේම තමයි නාගරික සංවර්ධන අධිකාරියේ මේ අමාත්‍යංශය විවාද නිසා නාගරික සංවර්ධන අධිකාරියත් මම කියන්න ඕන මෙගා පොලිස් යටතේ එක එක නීති පනවලා තියෙනවා. හැබැයි කාලෙන් කාලෙට නීති වෙනස් වෙන්න ඕන. දැන් බදුල්ල නගරේ ඉල්ලීමක් කරලා තියෙනවා මේ වෙනකොට මං හිතන විදිහට එක ව්‍යාපෘතියකට ඒ මෙගා පොලිස් එක හරස් වෙලා තියෙනවා. එහම හරස් වෙන්න ඕනේවත් තියෙනවා නැති ඒවත් තියෙනවා. ඒ හරස් වෙන්න ඕන වෙලාවේදී හරස් වෙන්න ඕන. හැබැයි පළාතට ගැලපෙන වැඩක් කරන්න යනකොට ඒකට අපිට ඉඩ දෙන්න ඕන. බණ්ඩාර වෙල බස් තැඟුතුම් පොළ හැඳුවා UDA-කින් අද වෙනතුරු ඒ අයිතිය දීලා නැහැ UDA-කේ අය හදපු අයට. ඒ විතරක් නෙවෙයි මම මේ වෙලාවේදී කියන්න ඕන පාඩලි චම්පික රණවක ඇමතිවරයා යුඩීඑක නැත්තම් නාගරික සංවර්ධනයේ අමිතිවරයා ඉන්න කාලේ ව්‍යාපෘති විවෘත කිරීම සඳහා ලක්ෂ 1560ක් වියදම් කරලා තියෙනවා. ඒ වගේම යකඩ මිනිහා කියලා වැඩසටහනකට රුපියල් ලක්ෂ 1800ක්. ඒ වගේම මෙගා මයින්ඩ් වලට ලක්ෂ 350ක් අපතේවලා තියෙනවා. මම හිතන විදිහට මේ ප්‍රදර්ශන සම්දර්ශන සඳහා මේ යුඩීඑක මුදල් වැය කරලා තියෙනවා. මේවා කවුරුත් දන්නේ නැහැ. ඒ නිසා
මම මේ වෙලාවේ කියන්න
මේ මේ ව්‍යාපෘති ගැන මීට වැඩිය විදියට යුඩීඑක අපේ රටේ නාගරික සංවර්ධනය කියන්නේ මේ රටේ උන්නතිය. නාගරික සංවර්ධනය තුළ තමයි මේ රටේ ඉදිරි අනාගතය රැඳෙන්නේ. ඒ නිසා ඝනාපද්‍රව්‍ය කළමනාකරණය අද රටේ ලොකු ප්‍රශ්නයක් බවට පත් වෙලා තියෙනවා. ඒ ඝනාපද්‍රව්‍ය කළමනාකරණයට බදුල්ල නගරේ ඒවට උත්තරයක් අනිවාර්යයෙන්ම අවශ්‍ය වෙනවා. ඒ වගේම බණ්ඩාරවැල දියතලාව අපේ බදුල්ල දිස්ත්‍රික්කයේ ගත්තම වැලිමඩ ඔයගේ ප්‍රදේශවල කසල බැහැර කිරීම ලොකු ප්‍රශ්නයක් ආද ලංකාවේම කසල බැහැර කිරීම සම්බන්ධව ලොකු ප්‍රශ්නයක් තියෙනවා. ඒකම අපේ මරික්කාර මන්දිතුමා කෝ කොළොන්නාව ප්‍රදේශයට අපේ මොනවත් වෙලා නැහැ කියලා. අපි 2020 මිලියන 45ක් දීලා
කොළොන්නාව
ප්‍රදේශයේ ඇල සියලුම දේවල් සුද්ධ කරලා තිනවා අගමැතිතුමාගේ ඉල්ලීමක් අනුව යෝජනාවක් අනුව මිලියන 45ක් දීලා. ඒ නිසා මේ වෙලාව අපිට කතා
කරන්න
අපිට හම්බෙච්ච පොඩි කාලේදී අපි කතා කරන්න ඕනද කියන්න ඕන. එහෙමනම් මේ අමාත්‍යංශයේ අද හොඳ ඇමතිවරු ලැබිලා තිනවා අග්‍රාමාත්‍යතුමාගේ යටතේ මේ අමාත්‍යංශ පවතින්නේ. ඒ නිසා ඉදිරියේදී මේ රටට වැඩදායි අමාත්‍යංශයක් බවට පත් වේවා කියලා ප්‍රාර්ථනා කරමින් මම නිහඬ වෙනවා.
බොහොම ස්තුතියි. මීළඟට ගරු මයන්ත දිසානායක මැතිතුමා ඔබතුමාගේ විනාඩි 7ක කාලයක් තියෙනවා.
අවස්ථාව දීම පිළිබඳව මම ස්තුතිවන්ත වෙනවා ගරු සභාපතිතුමනි. Like food, clothing, shelter is something very very basic requirement and something very important for us to live. Prior to 1979, Honorable Chairman, there was no national housing development plan. It was only after the Honorable Prime Minister Ranasinghe Premadasa took over this ministry. 1979 දී යාපහුව ප්‍රදේශයේ ජාතික නිවාස දශලක්ෂ ව්‍යාපෘතිය ආරම්භ කරේ. Because of the success of this housing development program, in 1987, Jatyantara Nivasa Varshe Vashe, International Year of Housing, was named. Gamudava was not just to build a village, it encompassed the entire area, district development plan. Mulu district kema sangvardhane kara. E yojana anuwa tamai Lankave nivasak nathi ජනතාවට දුගී දුප්පත් ජනතාවට නිවාසක් ලබා දෙන්න ඒ වැඩපිළිවෙල ආරම්භ කරේ. I remember Honorable Chairman as a small boy with my father led Honorable Gamit Sanayaka going for one of the Gammudava programs. I think I was very small so I can't really recall which one it was. But I was very impressed as a young boy. The program was absolutely amazing. ඒ මට මතක ඒ ගම්මුදාවේ සංස්කෘතික වැඩසටහන දිහා බලනකොට මම මගේ පියාගෙන් අහනකොට මේ සංස්කෘතික වැඩසටහන කොහොමද සහභාගී කරගෙන තියෙන්නේ. ඒ ප්‍රදේශයේ ඉන්නම දරුවන් පාසල යන දරුවන් තමයි ඒ සංස්කෘතික වැඩසටහනට සහභාගී කරගෙන තිබ්බේ. මට ඒ මතකය වෙන නිසා තමයි මම මතක් කරේ. ඒ වගේම මම නිවාස මේ රටේ නිවාස ක්‍රමවේදයේ දිහා බලනකොට ගැටලු රාශියක් තියෙනවා. කවුරු ආණ්ඩු කරත් මං හිතන හැටියට මං කැමති මේ අවස්ථාවේදී ඉදිරිපත් කරන්න මා දකින හැටියට ඒ නිවාස ගැටලු මොකද්ද කියන එක. Number 1. Not using the housing and urban development planning as a tool for country's economic development. 1977 අපි ආරම්භ කරා. Habai, I must bring it to the attention of the Honorable Minister that in 1933, President Roosevelt of America gave a new deal in which he enacted laws and also gave executive orders to ensure that those laws that were passed became a successful story from 1933 onwards. Slow progress of providing housing for displaced citizens. That is a problem in this country. Building housing that can withstand earthquakes, natural disasters. අපි මේ පිළිබඳව ජපානයෙන් පාඩමක් ගන්න පුළුවන් ගරු සභාපතිතුමනි. ඒ වගේම අපේ ඊයේ පෙරේදා නුවර වෙච්ච සිද්ධිය දිහාත් අපි බලන්න පුළුවන්. හතර. Not enough state patronage. Building infrastructure, roads, toilets, water. When you are doing a housing program, it is absolutely essential that we provide the basic infrastructure requirements. අපේ ආණ්ඩුවෙත් ඒ වගේ අඩුපාඩු වෙන්න ඇති මම පිළිගන්නවා. නමුත් තමුන්නාන්සලාගේ ආණ්ඩුව ශක්තිමත් ආණ්ඩුවක් 3-2 ආසන්න බලයක් තියෙන පාර්ලිමේන්තුවේ විධායක බලය තියෙනවා. මම මේ අමතුමාට යෝජනා කරනවා. නිවාස වැඩපිළිවෙලක් හදනකොට ඒ අවශ්‍ය කරන පාරවල් ජලය සනීප ආරක්ෂක කටයුතු ලබා දෙන්න කියලා.
Honorable member, you have 2 more minutes.
Please give me a few minutes more. No proper mortgage system in this country. අද නිවාස ණයක් ගන්න ගියොත් 9% 11% අතර පොලියක් ගන්න ඕනේ. It's very difficult. When you look at the developing countries and the developed countries, a housing loan is only about 2% because you always have the property for the bank can secure the property through the land. ඒ වගේම ඔප්පු ඉඩම් ඔප්පු මගේ පියා ගාමසනාගේ මැතිතුමා ස්වර්ණ භූමි ඔප්පු ක්‍රමය හරහා ඉඩම් ලාභීන්ට අයිති ලබා දුන්නා. So deeds titles is a big problem in this country. Bring about the correct system and laws to enact to give the lands. Use new technology such as GPS to survey all the lands and have a proper plan. ඒ වගේම මම සඳහන් කරන්න ඕනේ අවසන් වශයෙන් සැමට සෙවන ජාතික නිවාස වැඩසටහන ඇත්තේ හැම දිස්ත්‍රික්කයේම කරු සදිත් ප්‍රේමරාස මැතිතුමා ඒ නිවාස වැඩසටහන ආරම්භ කරා. මම එතුමාට ස්තුතිවන්ත වෙන්න ඕනේ විශේෂයෙන්ම ශ්‍රීමත් ගාමිසාර නායක ආදර්ශ ගම්මානය යටිනුවර මගේ ආසනේ එතුමා ආරම්භ කළ නිම කරා. ඒ වගේම ඒ ඉඩමේ කරු ඇමතුමා තව නිවාස 60ක් 70ක් හදන්න පුළුවන්. ඒකට ඉඩම් තියෙනවා, වතුර තියෙනවා, ඒ අවශ්‍ය කරන විදුලිය දීලා තියෙනවා. ඔබතුමාගේ ලිමක් කරනවා ඒ කරන්න කියලා. ඒ වගේම මහනුවර දිස්ත්‍රික්කයේ හේවහැට ගලගෙදර උඩුදුම්බර දිස්ත්‍රික්කයේ හැම ආසනයකින්ම එතුමා වැඩ පටන් ගත්තා. ඒ වගේම තමයි සජිත් ප්‍රේමදාස මහත්මයා අද එතුමාගේ ශ්‍රේෂ්ඨ පියා රණසිංහ ප්‍රේමදාස මහත්මයාගේ අඩිපාරේ ගමන් කරමින් නිවාස රාශියක් මේ රටට ලබා දීලා තියෙනවා. විශේෂයෙන්ම 2015 සිට 2019 අපි දිහා බලනකොට සැමට සෙවන ජාතික නිවාස වැඩසටහන යටතේ 387,520ක් නිවාස ප්‍රතිලාභ ලබා දීලා තියෙනවා. නිවාස වශයෙන් බැලුවොත් 83,000කට වැඩිය නිවාස හදලා
තියෙනවා. Honorable member, please wind up.
එතුමාට හැබැයි එදා තිබ්බේ ඒ අමාත්‍යාංශයෙන් 5න් එකක්. He had only 1/5 of the ministry, Honorable Chairman, but he was able to do all that work, all that hard work, simply using that 1/5 of that ministry. ඒ වගේම මම ස්තුතිවන්ත වෙන්න ඕනේ ගරු පාට්ලි චම්පික ඇමතුමාට. එතුමා මගේ ඉල්ලීම 90 රුපියල්
මිලියන 500කට
වැඩි ප්‍රමාණයක් රුපියල් මිලියන 500කට වැඩි ප්‍රමාණයක් අපිට ලබා දුන්නා යටිනුවර ආසනයට පමණක්. විශාල වැඩ කොටසක් අපි කරා. එතුමාටත් මම ස්තුතිවන්ත වෙනවා. ඒ වගේම රැකියා පිළිබඳව 2019 දී සැප්තැම්බර් මාසයේ පළවෙනිදා කැබිනට් තීන්දුවක් ගත්තා. දින 180කට වැඩි වැඩ කළා තියෙන తాවකාලික පත්වීම් හෝ වේවා ඒ සියලු දෙනාටම ස්ථීර රැකියා වශයෙන් ලබා
දෙන්න අවසන් කරන්න.
නමුත් ගරු සභාපතිතුමනි අද වෙනකොට 2000කට වැඩි ප්‍රමාණයක් අමාත්‍යාංශෙන් අස් කරලා මං හිතන්නේ දේශපාලන කෝණයකින් බලලා ඒ කට්ටිය අස් කරලා තියෙනවා. මං එමුතුමාට ඉල්ලීමක් කරනවා අඩුම තරමේ ඒ කටියට සාධාරණයක් කරන්න අනාගතේ කටයුතු කරන්න කියලා. බොහොම ස්තුතියි.
ගරු ඉන්දික අනුරුද්ධ මහතුමා.
මන්ත්‍රීතුමනි මේක මේ මන්ත්‍රීතුමන්ලා දෙතුන් දෙනෙක්ම කියපු නිසා මම කියන්න ඕනා මේ නිවාස අධිකාරියේ සේවකයින්ව 2000 ගාණක් ඉවත් කළේ අපි නෙවෙයි. ඒ 2000 ගාන දැන් මල ළඟ තියෙනවා පත්වීම් ලියුමක් 2017 9 වෙනි මාසේ 18 කොන්ත්‍රාත් පදනම. එතකොට මේ පත්වීම අවසන් වෙනවා 2018 9 වෙනි මාසේ 17 අවුරුද්දයි. අවුරුද්දකට කොන්ත්‍රාත් එක ගහලා ඊට පස්සේ 2015 ඉඳන් අවුරුද්දෙන් අවුරුද්ද මේක ගෙනල්ලා නවත්තලා තියෙනවා. දින 180 තුල කරන්න තිබුණා නම් ඒ වැඩ කටයුතු ඒගොල්ලන්ට කරන්න තිබුණා. ඒ නිසා ගරු මන්ත්‍රීතුමා මෙන්න මේ වැරද්ද අපි මේ හම්බන්තොටින් ආපු 2000 ගාණක් තරුණයින්ට තරුණියන්ට කීවා. ඒගොල්ලෝ මේක පිළිගත්තා. ඊට පස්සේ අපි නැවත නිවාස අධිකාරියේ සේවා අවශ්‍යතාවයක් තිබුණොත් ඒගොල්ලොත් එක්ක එකඟතාවයක් ඇති කරගෙන තියෙනවා. ඒගොල්ලන්ට අපි සාධාරණයක් කරන්න. ඒ වගේම මෙතුමා කව නිවාස 37000 ගාණක වැඩ ඉවර කරලා තියෙනවා කියලා 80000කට වඩා නිවාස හදලා තියෙනවා ආධාර දීලා තියෙනවා කියලා කිව්වා. ඒ සියලු දේවල් වලින් 70%ක්ම මුල්ගල් විතරයි. ඒ නිසා නිවාස 8000 ගානක විතරයි අද පෞල් විදිහට ජීවත් වෙන්නේ. මම මේ කතාව විදිහට ටික කියන්න. ඒ නිසා මම එතුමාට නිවැරදි කරන්න කිව්වා. එතුමා ශ්‍රේෂ්ඨ දේශපාලඥයෙක්ගේ පුත්‍රේ, අපි ගරු කරන නායකයේ ගාමිණී සානායක මහත්මයා. ඒ නිසා එතුමා මම අද මේ දැකලා තියෙන දේශපාලන ජීවිතේ බොරුවක් කියලා නැහැ. ඒ නිසා ඔබතුමාට කවුරුන්ව ලබා දුන්න බොරුවක් තමයි ඔය කියන්නේ කියන එක මට පැහැදිලි. ඒකයි මට පැහැදිලි කරන්න
ඕනේ. Honorable Nazir Ahmed, you have 5 minutes.
Honorable Chairperson, let me thank for giving this opportunity to express my views at the committee stage debate on budget 2021 on the vote of State Ministry of Urban Development, Coast Conservation, Waste Disposal and Community Cleanliness. Now the President has chosen Honorable State Minister Dr. Nalaka Godaheva, a politician and a multi-qualified business professional with wide range of experiences in managing both public sector and private sector organizations across a number of industries in both Sri Lanka and abroad to lead the Ministry of Urban Development. Under his capable leadership, we expect significant development in respect of cities and townships in the district of Bettikalo represented by me. It is most relevant to mention here that some of the urban and township development projects initiated and started by me during my tenure as the Chief Minister of the Eastern Province still remain incomplete after my term came to an end on 30th September 2017. I wish to bring two such projects especially to the attention of Honorable Minister of Urban Development. Construction of a new building for public market at Eravur is one such project. Public market in Punnakuda is the only trading facility available to the traders and consumers of the area and built in 1922. In my tenure as the Chief Minister of the Eastern Province, people of the area brought to my notice that the market building was very old and dilapidated and now become a health hazard as well for its users. Their request to me was to construct a new building in the same premise. In response to the request from the people, I intervened and succeeded in allocating funds through the Ministry of City Planning and executed by the Provincial Council. Construction was started in 2016 and supposed to complete in 2017. Unfortunately, with the termination of the Provincial Council on September 30th, 2017, construction work of market building came to a halt. Cash flow dried up and incomplete buildings have become an eyesore now. More than 150 traders evacuated from the old building and relocated at a temporary building are left in the lurch, lose their only source of income due to delay in completing the building and handing over to the council. In order to fulfill a long felt need for a cultural hall and a library in Eravur, I proposed to then Ministry of City Planning.
Honorable Member, you have 2 more minutes.
Financing this project. Just give me. With their approval and agreement to finance the project construction work as it started in 2016 during my tenure as the Chief Minister of the Eastern Province. It was expected to be completed in 2017. After my departure, funding from the Ministry of City Planning also stopped and construction work came to a complete standstill. Work site of the project now has become a public eyesore. In respect of the public market for the completion of construction work, estimated cost is rupees 90 million. In addition to the payment of bills in hand to the value of rupees 23.8 million, the contractor, State Engineering Corporation, has assured that once the bills in hand was settled, they will complete stage one so that trading activities can be started. For the cultural hall and public library, a further rupees 20 million is required. Since the function of city planning has now come under your portfolio, I kindly request you to pay your immediate attention to this issue and make arrangements to finance the two projects and complete them. While I assure my fullest cooperation to the Honorable State Minister for a successful new career in the state management at higher level, I request kindly to take immediate measures to complete two projects I mentioned earlier. Thank you.
Thank you. Honorable Selvam Adaikilnathan, you have 13 minutes.
Nandri Talimudangum Urupina Ravakali Nagara Abhivruthi மற்றும் வீடமைப்பு அமைச்சு சார்பான குழுநிலை விவாதத்திலே சில கருத்துக்களை சொல்லலாம் என்று விளைகிறேன். முதலாவது, எனது வன்னி மாவட்டத்திலே மன்னார் நகரப்புறத்தை முதலே நான் குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். மன்னார் மாவட்டத்திலே யூடிஏனுடைய செயல்பாடு உண்மையிலே போற்றத்தக்கது. அவர்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டை புதிதாக தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் யூடிஏக்கும் அது சார்ந்த அமைச்சுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். அதேபோல சில தேவைகள் உணரப்படுகின்றன எங்களுடைய பிரதேசத்திலே. உதாரணமாக நவீன கடத்தொழில், நவீனமாக கட்டப்பட வேண்டிய சந்தை, மீனவர்கள் அங்கு சென்று சந்தையை செய்வதற்கான ஒரு சந்தை ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். அதேபோல தீயணைப்பு படை மன்னார் மாவட்டத்திலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் இல்லாது இருக்கிறது. வவுனியாவிலிருந்து தான் மன்னாருக்கு செல்கிறார்கள். முல்லைத்தீவிலே அப்படியான வசதி பரவாக இல்லை. அவை கடைகள் அண்மையிலே கடைகள் இருந்திருக்கிறது. இப்படி தீயால் பாதிக்கப்படுகின்ற போது அந்த தீயணைப்பு படை இல்லாததால் பெரியொரு பிரச்சனையை எங்களுடைய மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அமைச்சர் அவர்கள், ராஜாங்க அமைச்சர் நீங்கள் இருக்கிறீர்கள், இதிலே கவனம் எடுக்க வேண்டும் என்று நான் இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். என்றால் உடனடியாக செய்யப்பட வேண்டிய விடயங்களாக நாங்கள் இதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அதேபோல மன்னாரிலே இந்த ஆச் வளைவு வரவேற்பு செய்கின்ற ஆட்சை செய்து தருகின்ற ஒரு சூழல் ஏற்படுமாக இருந்தால் மன்னார் மாவட்டம் அழகாக இருக்கும். அந்த பகுதியிலே இந்த இப்படியான முக்கிய செயற்பாடுகளை செய்ய வேண்டும். இன்னும் எங்களுடைய மன்னார் மாவட்டத்திலே வடிகால் அமைப்பு இப்படியான தொடர்ச்சியான பிரச்சனைகளை செயல்படுத்த வேண்டும் என்று நான் இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதைவிட இந்த கரையோர பாதுகாப்பு விஷயத்திலும் சில விஷயங்களை சொல்ல வேண்டும். எங்களுடைய மன்னார் முல்லைத்தீவு மாவட்டங்கள் கடலை அர்மித்த பிரதேசங்களாக இருக்கிறபடியால் இந்த மண் அரிப்பு கிராமங்களுக்குள்ளே புகுகின்ற செயற்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த மண்ணரிப்பை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அரசாங்கம். ஏனென்றால் கரையோர பகுதிகளே எங்களுடைய மீனவர்கள் கூடுதலாக வாழுகின்ற பிரதேசம். அவை கடல் அரிப்பு தொடர்ச்சியாக எங்களுடைய பிரதேசங்களை தாக்குகின்ற சூழல் ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையிலே இந்த நகர அபிவிருத்தி என்று பார்க்கின்ற போது முல்லைத்தீவு மாவட்டத்திலே நகரங்கள் இற்றவரைக்கும் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் முல்லைத்தீவு மாவட்டம். போரால் பாதிக்கப்பட்டு இப்பொழுதுதான் மீண்டு கொண்டு வருகிறது. அந்த வகையிலே அந்த நகரத்தை அபிவிருத்தி செய்கின்ற முயற்சியை அரசு முன்னெடுக்க வேண்டும். ஏனென்றால் உண்மையிலே அந்த நகர அபிவிருத்தி என்பது முல்லைத்தீவு மாவட்டத்திலே பூச்சியம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த கரையோர பாதுகாப்பு என்று பார்க்கின்ற போது முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு வெளிச்ச வீடு, அது கடற்தொழில் சார்ந்த விடயமாக இருந்தாலும் கூட இந்த கரையோர பாதுகாப்பு இதுக்குள் வருகின்றபடியால் இதை நாங்கள் குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். இந்த வெளிச்ச வீடு காலங்காலமாக பேசப்படுகின்ற விடயம். ஆகவே கடற்தொழில் செய்கின்ற முல்லைத்தீவு மாவட்ட அந்த மக்கள் அந்த வெளிச்சபடியின் ஊடாக நாங்கள் கரை ஒதுங்குகின்ற செயற்பாட்டை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதைவிட வவுனியாவிலே வடிகால் அமைப்பு செய்யப்பட வேண்டும். நகரங்களிலே பிரதான இடங்களிலே பாதைகள் செப்பனிடப்பட வேண்டும். இப்படியான விடயங்களிலே முன்னுரிமை காட்ட வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தில் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஏனென்றால் போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசமாக மூன்று மாவட்டமும் இருக்கின்றபடியால் இந்த நகர அபிவிருத்தி என்பது இன்றியமையாத ஒரு செயல்பாடாக காணப்படுகிறது. அந்த வகையிலே இந்த விடயத்திலே அரசாங்கம் கவனத்திலே எடுக்க வேண்டும். பல பிரச்சனைகளை மேற்கொண்டிருக்கின்ற எங்களுடைய வன்னி மாவட்ட மக்கள் இந்த நகர அபிவிருத்தி ஊடாக இந்த கரையோர பகுதி கரையோர பாதுகாப்பின் ஊடாக எங்களுடைய மக்களுக்கு ஒரு நல்ல விடயங்களை செய்து தருவதற்கான முயற்சிகளாக இது அமையும் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்ததாக வீடு சம்பந்தமாக நான் குறிப்பிட்டாக வேண்டும். கடந்த அரசாங்கம் ஓரளவு வீடு கட்டி கொடுத்தாலும் கடைசி நேரத்திலே கூடுதலான வீடுகளை எங்களுடைய ஏழை மக்களுக்கு கொடுத்து அவர்கள் கடனாளியாக ஆக்கப்பட்டிருக்கார். நான் அமைச்சர்களிடம் பேசுகின்ற போது உண்மையிலே இந்த அரசாங்கம் அதை பொறுப்படுத்த வேண்டும். என்றால் அடமானம் வைத்து கஷ்டப்பட்டு வீடுகளை உடைத்து அந்த வீடுகள் தங்களுக்கு புது வீடு வரும் என்ற ரீதியிலே கடனை வாங்கி இப்படியான செயல்பாடுகளை செய்த அந்த ஏழை மக்கள் மிகவும் திண்டாடுகிறார்கள். ஆகவே போன அரசாங்கம் அந்த வீட்டுத் திட்டத்திலே ஏழை மக்கள் பயனடைந்தார்கள் என்பது உண்மை. ஆனால் கடைசி நேரத்திலே கூடுதலான ஒரு திட்டம் இடாத வகையிலே கூடுதலான வீடுகளை கொடுத்ததன் அடிப்படையில் எங்களுடைய அந்த ஏழை மக்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அமைச்சருக்கு தெரியும், நீங்கள் வவுனியா வந்திருக்கிறீர்கள், யாழ்ப்பாணம் சென்றிருக்கிறீர்கள், அதே போல மன்னார் முல்லைத்தீவு நீங்கள் வர வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய கடத்தொழில் ராஜாங்க அமைச்சரும் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார். அவர் பேர் கடத்தொழில் ராஜாங்கம். அவரும் எங்களுடைய பிரதேசத்துக்கு அது குறிப்பாக கடத்தொழில் ராஜாங்க அமைச்சர் குறிப்பாக எங்களுடைய மன்னாருக்கு விஜயம் செய்திருக்கிறார் திடீரென்று. ஆனால் மன்னாருக்கும் முல்லைத்தீவுக்கும் நீங்கள் வர வேண்டும், இரண்டு பேரும் வந்து அந்த மக்களுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து அவர்களுக்கு நன்மை எட்டுகின்ற வகையிலே உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். நான் நினைக்கின்றேன் இந்த புதிய அரசாங்கம் அந்த வீடு இல்லாதவர்களுக்கு அந்த வீடு கட்டி அரவாசியிலே இருப்பவர்களுக்கு பணம் கொடுப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரதமர் அவர்களும் சொல்லியிருக்கிறீர்கள். உண்மையிலே நல்ல விஷயம், அதை நாங்கள் பாராட்டுகிறோம். ஏனென்றால் அந்த ஏழை மக்களுடைய பிரச்சனையும் முதன் முதல் தீருங்கள். அந்த மக்கள் உங்களுக்கு உண்மையிலே ஆசீர்வதிப்பார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு கடனாளியாக ரோட்டிலே கடன் பெற்றவர்களாக ஒழித்து செல்லக்கூடிய துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த விடயத்திலே அரசாங்கம் கவனத்தில் எடுக்க வேண்டும். கூடுதலாக இந்த வீட்டுத் திட்டத்திலே நீங்கள் இந்த அரசாங்கம் முன்னுரிமை அடிப்படையிலே அவர்களுக்கு அந்த பணத்தை கொடுப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இந்த வீடமைப்பு அதிகார சபையிலே இருக்கின்ற எங்களுடைய வன்னி மாவட்ட உத்தியோகத்தர்கள் அவர்களை நான் இந்த சம்மதத்திலே பாராட்ட வேண்டும். ஏனென்றால் வாங்கிய கடனை அவர்கள் அந்த காசை பெறுவதற்கு அந்த கோபத்தை முழுக்க அந்த அதிகாரிகள் மேலேதான் காட்டுகிறார்கள். இருந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு தங்களுடைய கடமையை செய்து கொண்டிருக்கின்ற வவுனியா மன்னார் முல்லைத்தீவு இருக்கின்ற வீடமைப்பு அதிகார சபை உத்தியோகத்தர்கள் அதிகாரிகள் அவர்களுக்கு நான் உண்மையிலே நன்றி சொல்ல வேண்டும் என்றால் நீங்களும் அவர்களை கவனத்தில் எடுக்க வேண்டும். அந்த மக்களுடைய முழு கோபமும் அவர்களிடம்தான் போய் சேருகிறது. அவர்கள் அதை தாங்கிக் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது இந்த மாவட்ட ரீதியான ஒரு ஒரு வீட்டு திட்டம் என்ற ரீதியிலே எங்களுடைய திட்டம் ஒன்று வந்திருக்கிறது. எங்களுடைய பிரதேசத்திலே கூடுதலாக இந்த வீடு இல்லாத நிலைமை காணப்படுகிறது. ஆகவே அந்த நிலைமையை நாங்கள் முட்டாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றால் வீடு, ரோடு, உள்ளக வீதிகள், அதைவிட மலைசலக்கூடம், இன்றைக்கும் மலைசலக்கூடம் இல்லாத குடிசைகள், கிராமங்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த உயர் சபையிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். மிகவும் கஷ்டமான ஒரு சூழலிலே எங்களுடைய மக்கள்
வாழ்கின்றனர்.
அந்த வகையிலே இளம் பெண்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற குடும்பங்கள் காடுகளுக்கு சென்று கடமைகளை முடிக்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலை எங்களுடைய பிரதேசத்திலே கூடுதலாக சண்டை நடந்து முடிந்த பிரதேசங்களிலே இது காணப்படுகிறது. ஆகவே அதிலே கவனம் எடுக்க வேண்டும். அந்த வகையிலே அந்த ஏழை மக்கள் டாய்லெட் கட்ட முடியாமல் இருக்கிறார். அப்படியான ஒரு சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு உங்களுடைய கரங்கள் நீட்டப்பட வேண்டும். தயவு செய்து முன்னே அரசாங்கம் செய்யவில்லை அல்லது யாரும் செய்யவில்லை என்று பேசிக்கொண்டிருக்கிறதை விட இந்த அரசாங்கம் ஒரு சரியான முறையிலே எங்களுடைய மக்களுடைய கஷ்டங்களை கவனத்தில் எடுத்து செய்கின்ற போது அந்த மக்கள் உண்மையிலே இந்த போரிலிருந்து மீண்டு வருகின்ற காலகட்டத்திலே தேங்க்யூ அந்த அந்த ஒரு சூழலில் எங்களுடைய மக்களுக்கு அந்த அந்த வசதிகள் நீங்க இந்த அரசாங்கத்திலே இளைஞர்கள் ராஜாங்க அமைச்சர்களாக இருக்கிறீர்கள். உண்மையிலே திறம்பட செயல்படக்கூடியவர்கள். உங்களுடைய அந்த முயற்சி மிக தீவிரமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த வகையிலே இளைஞர்களுடைய ராஜாங்க அமைச்சர்களாக இருக்க நீங்கள் எங்களுடைய பிரதேசத்திற்கு அடிக்கடி வந்து என்றால் இலங்கை முழுக்கவும் உங்களுடைய கடமை இருக்கிறது. இருந்தாலும் போரால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த மனங்களை நீங்கள் வெல்ல வேண்டுமாக இருந்தது அல்லது அந்த அவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய வருகை என்பது கண்டிப்பாக தேவை. என்னை பொறுத்த மட்டிலே சில குறைகள் இருக்கிறது என்னென்றால் இந்த ஏனையின் பாதையாக யாழ்ப்பாணம் செல்வதும் அப்படியே வருகின்ற போது என்னுடைய மாவட்டம் வவுனியா மாவட்டத்திலே நின்று செல்வதும் உண்மையிலே ஏனைய மற்ற மன்னார் முல்லத்தீவில் இருக்கிற மக்களுக்கு ஒரு கேள்விக்குறியான ஒரு மன சங்கடத்தை கொடுக்கிறது. எங்களுடைய அமைச்சர்கள் எங்களுடைய பிரதேசத்துக்கு வரமாட்டார்களா என்று பார்க்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. என்ன யாழ்ப்பாணத்தில் போய் ஏதாவது செய்தால் அது ஒரு பெரிய போக்கஸ் பெரிய விஷயமாக சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த விஷயங்கள் போரால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கும் நொந்து போய் இருக்கிற எங்களுடைய பிரதேசத்திலே வன்னி பிரதேசத்திலே வந்து உங்களுடைய முகங்களை காட்டுகின்ற போது அமைச்சர்கள் வருகை என்பது அந்த பிரதேசத்திலே அபிவிருத்தி என்ற ஒரு ரீதியிலே செயல்படக்கூடிய விஷயங்களை எங்களுடைய மக்களுடைய கஷ்டங்களை உங்களை சொல்லுகின்ற வாய்ப்பை அங்கு ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அப்பொழுதுதான் தெரியும் இந்த போரால் பாதிக்கப்படும். போரை வென்று விட்டோம் என்று கனப எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த போரை வென்றதன் பின்னணியிலே அல்லது இந்த போரால் எந்த அளவிற்கு என்னுடைய சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நேரே நின்று நீங்கள் பார்க்கின்ற போதுதான் அதை உணர முடியும். ஆகவே உங்களுடைய வருகை என்பது இந்த முறை அல்லது இந்த உங்களுடைய 5 வருட காலத்திலேயாவது என்னுடைய வன்னி மாவட்டத்திற்கு உங்களுடைய வருகை என்பது கட்டாயம் பிரசனமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. ஆகவே இந்த நகர அபிவிருத்தி என்பது தேவையான விடயம் 3 மாவட்டத்திற்கும். அந்த வகையில் யூடிஏனுடைய செயல்பாடுகள் மிக சிரமமாக இருந்தாலும் முல்லைத்தீவு மாவட்டத்தை கவனத்தில் எடுக்க வேண்டும். அதேபோல வவுனியா மாவட்டத்திலும் சில விடயங்களை கவனத்தில் எடுத்து உடனடியாக செய்கின்ற போது அந்த நகரம் என்பது மிக ஒரு செழிப்பான அழகான இடமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த அரசாங்கம் அபிவிருத்தி ரீதியிலே நாங்கள் உண்மையிலே அபிவிருத்தி என்பது எங்களுடைய மக்களுக்கு தேவையான ஒரு விடயம். சில விடயங்களை நாங்கள் எதிர்த்தாலும் கூட ஆனால் அபிவிருத்தி ரீதியிலே நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு கிடைக்க வேண்டியதை உங்களிடமிருந்து பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது சம்பந்தமாக நாங்கள் கடமையாற்ற தயாராக இருக்கிறோம். அந்த வகையிலே இந்த அரசாங்கத்தில் இருக்கிற இளம் அமைச்சர்கள் உங்களுடைய வருகையை நீங்கள் வன்னி மாவட்டத்துக்கு செலுத்த வேண்டும். அதிலே சரிசமனாக நீங்கள் நடக்க வேண்டும். யாழ்ப்பாணம் மட்டும் ஒரு இடமாக பார்க்க முடியாது. நான் பிரதேசவாசம் பேசவில்லை என்றால் வன்னியிலே அந்த வராத குறை ஒன்று காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் எதிர்பார்ப்பது அமைச்சர்கள் வந்து சும்மா போவதை எதிர்பார்க்கவில்லை. அங்கே வந்து அந்த மக்களுடைய கஷ்டங்களை டொய்லெட் இல்லாத போரால் பாதிக்கப்பட்டு இடுப்புகள் வேலை செய்ய முடியாத இருக்கிறார்கள், விதவை தாய்கள் இருக்கிறார்கள், தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகள் இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற எங்களுடைய மக்களுக்கு அமைச்சர்கள் அங்கு வருகின்ற போது அவருடைய தேவை நிவர்த்தி செய்யப்படுகின்ற போது உண்மையிலே நல்ல விடயமாக
நான்
கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இறுதியாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், எங்களுடைய இந்த வீட்டு திட்டத்தில் உள்ள குறைகளை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். அதே போல நகரத்தை அபிவிருத்தி செய்கின்ற வழிமுறையை கையாள வேண்டும். இரண்டு முல்லைத்தீவுக்கும் மன்னாருக்கும் இரண்டு ஃபயர் பிரிகேட் உடனடியாக அதற்கான அனுமதி தரப்பட வேண்டும் என்றால் அதனால் சரியான பாதிப்பை எங்களுடைய மக்கள் கண்டுகொண்டிருக்கிறார்கள். முதலாளி அதாவது பொதுவாக எங்களுடைய மக்கள் அதால் மிகவும் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த எங்களுடைய வன்னி மாவட்டத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருக்கிற பிரச்சனைகளை நேரடியாக நீங்கள் கண்டு உணர்ந்து அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்டு
நன்றி வணக்கம். தேங்க்யூ கரு இந்திக அன்ருதுமெத்துமா
முலாசனே கரு மந்திரித்துமணி அப்படி அடைக்கலாந்தன் கரு மந்திரித்துமா கோட்டாபே ராஜபக்ச ஜனாதிபத்துமாகே பாலனைய சக வெடபிலியுள்ள அனுமத்தக்கரணிக்கான அப்படி சத்துட்டு வேணும். விசேஷம் எத்துமாகே இல்லீம தேவன இல்லீம அர கிய வகவானுவ துல ஹெட்டேக் தகட வெடி அத்திவாரம் தாப்பு கிவால் நிவாச வெடப்பட்டாங்கன்னு ஹெட்டேக் தகட வெடி அத்திவாரம் வித்தராய் ஏனிசா மங்கிதானே லொக்கு அசாதாரணையாக மன்னாரம வன்னியட்ட வவுனியாவட்ட முழுத்தீவுகள்ட்ட வெளா தீயணும். ஏனிசா அப்ப எஸ் தேக்கன் தெக்க கீழ பலலாம் ஏவகேம ஏவெனுவின் எத்துமா கருப்பு இல்லீமத் மகிதானே சார்ஸ் மந்திரி துமா கருப்பு இல்லீமத் அப்படி அனிவாரியமே மே இதிரி வசரீந்தல இஸ்ராட கருகணும். அப்படி ஸ்தூதி வந்த வேணும் மே ரஜேகன லொக்கு விஸ்வாசையாக அப்பே திமல சந்தானே அப்படி அடைக்கலாந்தன் மந்திரி துமா எத்திர பிரிசர தீயன கேன் ஏ வகையும் அப்படி பலாபுரத்து வேணும் ஒப்ப தமிழ்நாசில மே அயவய வெனுவின் அப்பிட்ட ஒப்ப தமிழ்நாசிலே சகயோகே லபா தினவா கியன கால் பூமி ஸ்ருதி
பூமி ஸ்ருதி மிலாங்க கோகிலா குணவர்தன மந்திரி துமே வித்துமே வினாடி பகக காலையாக தீயும்
ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි නාගරික සංවර්ධන හා නිවාස අමාත්‍යාංශයේ වැයශීර්ෂ යටතේ අද දවසේ අදහස් ප්‍රකාශ කරන්න අවස්ථාව ලබා දීම සම්බන්ධයෙන් ප්‍රථමයෙන්ම ඔබතුමන්ට ස්තුතිවන්ත වෙනවා. විශේෂයෙන්ම නිවාස අමාත්‍යාංශය අතිගරු ජනාධිපති හිටපු ජනාධිපතිතුමන් අරු අග්‍රාමත්තුමාගේ අමාත්‍යාංශය යටතේ පවත්වගෙන යන්නේ. අපි දන්නවා මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා මේ රටේ ජනතාව වෙනුවෙන් හැමදාම තමන්ගේ ප්‍රතිපත්තියන් තුළ කටයුතු කරපු නායකයෙක්. එදා ධීවර අමාත්‍යාංශයේ ඉඳගෙනත් එතුමා මේ නිවාස ප්‍රශ්නය පිළිබඳව බොහොම සංවේදීව බැලුවා. ඒ බැලුවා විතරක් නෙමෙයි ධීවර අමාත්‍යාංශ හරහත් මේ ව්‍යාපති ගණනාවක් රට පුරාවටම ක්‍රියාත්මක කෙරුවා. ධීවර අමාත්‍යාංශය සාමාන්‍යයෙන් වෙරළපිට පමණක් ක්‍රියාත්මක වෙන්න ඕනේ වුණත් රට ඇතුලේ ගිහිල්ලා ධීවර ව්‍යාපාරයේ යෙදෙන අනිකුත් ජනතාව වෙනුවෙන් මේ නිවාස ඉදිකරන්න එතුමා කටයුතු කළා. ඒ වගේම අද වර්තමානයේ දිහා බලනකොට මේ නිවාස අමාත්‍යාංශය අපි සතුටු වෙනවා ඉතාමත් ප්‍රායෝගික වැඩපිළිවෙලක් යටතේ ගරු රාජ්‍ය අමාත්‍යවරු 3 දෙනෙක් යටතේ ක්‍රියාත්මක වෙනවා. විශේෂයෙන් දෙන්නෙක්ම ගම්පහ දිස්ත්‍රික්කයේ නියෝජනය කිරීම මම විශ්වාස කරනවා දිස්ත්‍රික්කයේ මන්ත්‍රීවරියක් හැටියට අපේ වාසනාවක් කියලා. අපි ගත්තොත් අද අමාත්‍යාංශය යටතේ ක්‍රියාත්මක වන සෑම ග්‍රාමසේක වසමකම නිවසක් හදන ව්‍යාපෘතිය. අතීතයේදී සජිත් ප්‍රේමදාස හිටපු නිවාස අමාත්‍යවරයා කෙරුවේ තමන්ගේ දේශපාලන අවශ්‍යතාවය උඩ එක ගම්මානයක් තෝරගෙන ඒ ගම්මානයේ ඇතුලේ මිනිස්සුන්ව කැමැත්තෙන් හෝ අකමැත්තෙන් පදිංචි වෙන වැඩපිළිවෙලක් හදලා තමන්ට ජීවත් වෙන හුරු පුරුදු පරිසරයේ වටපිටාව නැති වෙන වැඩපිළිවෙලක් එක තමයි නිවාස ඇතුලේ. ඒකෙත් නිවාස ඇතුලේ මේවස 8000ක් විතරයි. ඒ 8000 150ක ණයක් එක්ක තමයි ඒ නිවාස වැඩපිළිවෙල මේ රටේ ක්‍රියාත්මක වුණේ. ඒ වුණාට ලොකු තොරන් ගහලා විවෘත කිරීමේ සංදර්ශන තියලා මාධ්‍ය සංදර්ශන කෙරුවට සැබෑවටම නිවාස අමාත්‍යාංශයේ 2015 2019 කාල සීමාව තුළ ක්‍රියාත්මක වීම දිහා බැලුවොත් ඒක පුස්සක් හැටියට තමයි අපි දකින්නේ. අද වර්තමානයේ මේ නිවාස අමාත්‍යාංශය හරහා මේ වෙනකොට උතුරු නැගෙනහිර ඇතුළුව මේ රටේ නිවාස 16000ක් හදන්න මුල්ගල් තියලා එයින් අඩකට එහා වැඩ අවසන් කරලා ඉවරයි. ඒ සෑම ග්‍රාමසේක වසමකම අලුතෙන් නිවසක් හැදෙනවා. පැල්පත් ඒ වගේ මිටිකොල ගහපු නිවාස තහඩු වලින් වකට කරගත්ත නිවාස ටික තව අවුරුදු 4-5ක් යනකොට මේ රට තුල දකින්න නැති වෙන වෙඩිවිලේ වැඩපිළිවෙලක් තමයි අද නිවාස අමාත්‍යාංශය ක්‍රියාත්මක කරගෙන යන්නේ. අද මේ වසරේ මේ වෙනකොට අපි බොහොම සතුටින් ආඩම්බරයෙන් කියන්නේ 6000කට ආසන්න නිවාස ප්‍රමාණයක් මේ වෙනකොටත් හදලා විවෘත කරලා අවසන් කරලා ඉවරයි. ඒ වගේම ඉදිරි අවුරුදු ලබන වසර වෙනකොට සෑම ග්‍රාමසේක වසමකට අලුතෙන් තව මෙවැනි නිවාස පහක් හදන්න මුදල් ප්‍රතිපාදන රාජ්‍ය අතට ලබා දෙන්න කටයුතු කරගෙන යනවා. ඒ වගේම මතක් කරන්න ඕනේ
ෘතුමෙර විනාඩි දෙකක කාලයක්
මධ්‍යම බොහොම ස්තුති මධ්‍යම පාන්තිකයන් වෙනුවෙන් සියපත නිවාස ක්‍රියාපෘතිය මේ වෙනකොට ආරම්භ කරලා ඉවරයි. පළාත් 9 ව්‍යාපති 9ක් සඳහා මුල්ගල තියලා අවසන්යි. වගේම ලබන වසර වෙනකොට මේ සියපත නිවාස ව්‍යාපෘතිය සෑම ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාශයකටම යනවා. විශේෂයෙන් මම ඉල්ලීමක් කරනවා ගරු අමාත්‍යතුමන්ගෙන් මේ නිවාස ව්‍යාපෘති ලබන වසරේ නිවාස පහක් ග්‍රාමසේක වසමකට යනකොට අඩුම එක නිවසක්වත් එක ග්‍රාමසේක වසමකදී මාතෘ මූලික වුණු පවුලක් වෙනුවෙන් වෙන් කරන්න කියන ගෞරවණීය ඉල්ලීම මේ වෙලාවේදී මතක් කරන්න ඕනේ. අපි දන්නවා පහුගිය කාල සීමාව තුළ සජිත් ප්‍රේමදාස මැතිතුමා මේ නිවාස අධිකාරිය සම්පූර්ණව යොදාගත්තේ තමන්ගේ දේශපාලන කටයුතු සඳහා. මගේ ගාව තියෙනවා මූලාසනාරූඪ කර සභාපතිතුමනි නිවාස සංවර්ධන අධිකාරියේ නිවාස ණය හම්බන්තොට දිස්ත්‍රික්කයේ කිසිම අපයක්වත් ඔප්පුවක්වත් බඳුන්කරයක්වත් නැතුව හිතු මතේට රාජ්‍ය නිලධාරීට බලපෑම් කළ සජිත් ප්‍රේමදාස මැතිතුමා නිවාස ඇමතිවරයා හැටියට බලපෑම් කරලා නිකම්ම දුන්නු ලේඛනය මගේ අතේ මේ වෙනකොට තියෙනවා. සම්පූර්ණ දේශපාලනීකරණය කරගෙන තමයි එතුමා නිවාස අමාත්‍යාංශය පවත්වාගෙන ගියේ. ඒ වගේම අපිට ලැජ්ජයි කියන්න එතුමාගේ ප්‍රතිරූපය ගොඩනගන්න ජනාධිපතිවරණයට තරඟ කරන්න එතුමා මේ නිවාස අධිකාරිය සම්පූර්ණයෙන්ම පාවිච්චි කරුවා. මගේ ළඟ තියෙනවා බිලියනයකට අධික මුදලක් මේ වෙනකොටත් රජයේ රූපවාහිනී සංස්ථාව ඇතුළු රජ ආයතනවලට ගෙවන්න තියෙනවා. තමන්ගේ ප්‍රතිරූපය විනාශ ගොඩනගා ගන්න මෙවැනි විදිහට අමාත්‍යවරු ක්‍රියාත්මක වෙනකොට යහපාලන ආණ්ඩුවේ යහපාලනේ කොහෙද කියලා අපිට ලොකු සැකයක් තියෙනවා. පහුගිය කාලේ බොරු කියාගෙන යහපාලනේ
කියලා ගොඩනගාගෙන
ආපු මේ රජය මේ නිවාස අමාත්‍යාංශ සම්පූර්ණයෙන්ම විනාශ කරලා දැම්මා. අපිට ලොකු විශ්වාසයක් තියෙනවා ඉදිරි අවුරුදු 5 ඇතුළත ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමාගේ සෞභාග්‍ය දැක්මත් එක්කලා මේ රට තුළ පැල්පත් නිවාස සම්පූර්ණයෙන් අවසන් වෙලා සුරක්ෂිත නිවාස ඉදි කරලා මේ රට නිවාස වලින් හොඳ තැනකට ගෙනියන්න අපිට පුළුවන්කම තියෙනවා කියන විශ්වාසය තමයි. බොහොම ස්තුතිවන්ත වෙනවා ඔබතුමාට කාලය ලබා දීම සම්බන්ධයෙන්.
බොහොම ස්තුතියි. මිලඟට ගරු වේලකුමාර් මන්තුමා ඔබතුමාට විනාඩි 7ක කාලයක් තියෙනවා.
சபைக்கே தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று இலங்கையினுடைய நகர அபிவிருத்தி வீடமைப்பு அதேபோல தோட்ட உட்கட்டமைப்பு வீடமைப்பு விடயங்கள் பேசப்படுகின்ற இந்த விவாதத்திலே எனது கருத்துக்களை தெரிவிப்பதற்கான வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆரம்பத்திலேயே இந்த அமைச்சினது இராஜாங்க அமைச்சராக இருக்கக்கூடிய வீடமைப்பு துறை சார்ந்த இராஜாங்க அமைச்சராக இருக்கக்கூடிய இந்திக அனுருத் அவர்களுக்கும் அதே போல தோட்ட உட்கட்டமைப்பு வீடமைப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ஜீவன் தொண்டமான் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்து கொண்டு இந்த அமைச்சு தொடர்பான எனது கருத்துக்களை முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன். இங்கே குறிப்பாக எங்களுக்கு தெரியும் மலையக சமூகத்தை பொறுத்தவரையிலே எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமைச்சு அங்கீகாரமாக காணப்படுவது இந்த தோட்ட உட்கட்டமைப்பு என்பதை மையப்படுத்திய இந்த அமைச்சாக காணப்படுகின்றது. நாங்கள் தொடர்ச்சியாக பல வருட காலம் இந்த எந்த ஒரு அரசாங்கம் ஆட்சியில் இருக்கின்ற போதும் அந்த அரசாங்கத்தினுடைய ஒரு கேபினட் அங்கீகாரம் கொண்ட அமைச்சினை பெற்றிருந்தோம். ஆனாலும் கூட இம்முறை இந்த அரசாங்கமானது அந்த கேபினட் அங்கீகாரம் கொண்ட ஒரு அமைச்சை எங்களது சமூகத்துக்கு தராமல் விட்டதன் மூலம் முதலாவது எங்களது சமூகத்தை ஓரம் கட்டுகின்ற முதலாவது விடயத்தை செய்திருக்கின்றது என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய வேண்டும். ஆகவே இங்கே நாங்கள் எங்களது கருத்துக்களை நாங்கள் முன்வைப்பது எங்களது மக்களினது கருத்துக்கள், எங்களது மக்களினது குறைபாடுகள். ஆகவே நாம் இந்த அமைச்சுக்கோ அமைச்சை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரருக்கோ எதிரானவர்கள் அல்ல, அல்லது அவருக்கு எதிரான கருத்துக்களை முன்வைப்பவர்களும் அல்ல. எங்களது கருத்துக்கள் விமர்சனங்களும் அல்ல. எங்களது கருத்துக்கள் எங்கள் மக்களினது குறைகளை எவ்வாறு நிவர்த்தி செய்து கொள்வது என்பதும் அந்த குறைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்கான வழிமுறைகளையும் தேடுவதாகும். நான் ஞாபகப்படுத்த வேண்டும், 1947 இருந்தே இந்த சபையினை, பாராளுமன்றத்தினை, இந்த மலையக சமூகத்தை பிரதிநிதித்துவம் செய்திருக்க கூடியவர்கள் அன்றிலிருந்து பார்த்தால் 70 அதிகம், 77 பார்த்தால் ஏறக்குறைய 40 அதிக காலம் தொடர்ச்சியாக எமது மக்களினது அரசியல் பிரதிநிதித்துவமானது இங்கே இருக்கக்கூடிய இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பிரதிநிதித்துவம் செய்பவர்களுக்கு எங்கள் மக்கள் வழங்கி இருக்கின்றார்கள். நாங்கள் வெறுமனே இந்த சபையை பிரதிநிதித்துவம் செய்வது வெறுமனே 4.5 வருட காலம், அந்த 4.5 வருட காலத்திலும் 6 மாத காலத்தை ஏற்கனவே இந்த இருக்கின்ற அரசாங்கம் பறித்துக் கொண்டது என்பது எங்களுக்கு தெரியும். ஆகவே அந்த 4.5 வருட காலத்துக்குள் எமது மக்களினது வாழ்க்கை நிலையை மேம்படுத்துவதற்கு எங்களுடைய அவசியத்துவம் என்ன, எங்களுடைய தேவை என்ன, எங்களுடைய மக்களும் இந்த நாட்டிலே வாழுகின்ற ஏனைய சமூகங்களுக்கு சமனாக அவர்கள் பெறுகின்ற உரித்துகளை பெற்று கௌரவமாக இந்த நாட்டிலே வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம், எங்களுடைய பயணம். அதற்காகத்தான் எங்களுக்கு மக்கள் வாக்களித்து இந்த இடத்திற்கு அனுப்பியிருக்கின்றார்கள். இதற்கு இருந்த பல தடைகளை நாங்கள் வந்து தகர்த்திருக்கின்றோம். இன்று அந்த தடைகளை தகர்த்திருப்பதனால் அதனை வைத்து முன்னோக்கி பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இன்று கிடைத்திருக்கின்றது. இதனை மூடி மறைப்பதற்கு பார்த்தால் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மக்கள் சேவையை நாங்கள் அடைந்து கொள்ள முடியாத நிலை ஏற்படும். ஆகவே நாங்கள் இந்த 4.5 வருட காலத்தில் என்ன செய்தோம் என்பதற்கு சில விடைகளை நான் கூற வேண்டியிருக்கின்றது. முதலாவதாக இந்த நாட்டிலே நிலமற்ற சமூகமாக நாங்கள் இருந்திருக்கின்றோம். அந்த நிலமற்றதற்கு சமூகத்திற்காக 2015 எங்களுடைய அரசு வந்த உடனேயே தமிழ் முற்போக்கு கூட்டணியினது தலைவர்களின் ஊடாக எங்களுடைய அன்றைய பெருந்தோட்ட அமைச்சராக இருந்த லக்ஷ்மண் கிரியல்லா அவர்களினது முன்னெடுப்பிலே ஒரு சட்ட ஏற்பாட்டை செய்திருக்கின்றோம். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தற்போது ஒரு சட்ட ஏற்பாடு இருக்கின்றது, தோட்ட மக்களுக்கு 7% நிலம் வழங்க முடியும் என இலங்கை அரசு ஏற்றுக்கொண்ட ஒரு ஏற்பாடு இருக்கின்றது. அவை அந்த ஏற்பாட்டை மூடி மறைத்து இல்லாமலாக்கி விடாதீர்கள். அதே போல மட்ட கரு மனோகணேஷ் நமத்துமாக விழாவத் கண்ணம் அவே அதனை மூடி மறைப்பதன் ஊடாக அந்த இருக்கக்கூடிய சட்ட ஏற்பாட்டை இல்லாமல் செய்து விடாதீர்கள். அவே கடந்த காலங்களிலே நாங்களும் அரசியலின் போது வாக்குகளை சேர்ப்பதற்காக சொல்வதுதான், அவ்வாறு சொன்ன எங்களுக்கு தெரியும் 20% நாங்கள் தருவோம் என்பது. அதை பற்றி பிரச்சனை இல்லை, முடியுமென்றால் 20% பெற்றுக் கொடுங்கள். ஆனால் இப்போது கையில் இருக்கின்ற அந்த 7% நலவு விட்டுவிட்டு மரத்திலே இருக்கக்கூடிய எங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடியதை பேசி அந்த எங்கள் கையில் இருக்கக்கூடியதை நாங்கள் இழந்துவிடக் கூடாது. 7% என்ற அங்கீகாரம் இப்போது இருக்கின்றது. ஏறக்குறைய நாங்கள் 10,000 அதிகமான நிலத்துண்டுகள் வழங்கி இருக்கின்றோம். அந்த நிலத்துண்டுகளை விடுவித்து இருக்கின்றோம். அந்த விடுவிக்கப்பட்டதற்கு நாங்கள் ஏறக்குறைய 12,000 நிலத்துண்டுகளுக்கு ஏற்கனவே உள்ளதெல்லாம் சேர்த்து இந்த காணி அமைச்சிடம் ஒப்படைத்திருக்கின்றோம். அதற்கான உறுதிகளை வழங்குவதற்காக அந்த உறுதி வழங்கும் வேலையை முன்னெடுத்து செல்லுங்கள் என்பதை இந்த இடத்தில் கேட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போல மலையக வீடமைப்பு, மலையகத்திலே பல காலகட்டத்தில் வீடமைப்புகள் நடைபெற்றிருக்கின்றது. அதிலே மிக முக்கியமாக அமரர் சந்திரசேகரன் அவர்களை ஞாபகப்படுத்த வேண்டும். அது ஒரு இலங்கையினுடைய இந்த வீடமைப்பிலே பெருந்தோட்ட துறையில் ஒரு எழுச்சி தந்த காலம். அதற்கு பிறகு இந்த நாட்டுக்குள் முழு ஒரு ஒரு இந்த தோட்ட மக்களை லயங்களில் இருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கான தனிநிலம் கொடுத்து தனி வீடு கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு ஒரு கிராம சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஆங்காங்கே தனி
வீடுகளை
அவர்களுக்கு நாங்கள் ஆங்காங்கே சில வீடுகளை அமைப்பதல்ல, ஒரு கிராம சூழலை ஏற்படுத்தி ஒரு கிராமத்தை தோற்றுவித்து புதிய கிராமம் என்ற ஒரு புது எண்ணக்கருவை, ஒரு புதிய கன்செப்டை நாங்கள் வந்து கடந்த கால ஆட்சியின் போது அறிமுகம் செய்து அதனை முன்னெடுத்திருக்கின்றோம். நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன், இந்திய அரசாங்கம் 2012 4000 வீடுகளை பெருந்தோட்ட மக்களுக்காக வழங்க முன்வந்தது. அதன் போது கௌரவ ஆறுமுகம் தொண்டமான் அவர்கள் அதன் போது அரசாங்கத்தை பிரதிநிதித்துவம் செய்தார். அவை அவருடைய காலகட்டத்திலே அது ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஆனால் 2015 வரைக்கும் அவரால் ஒரு வீட்டை கூட கட்ட முடியாமல் போனது. ஏனென்றால் அந்த இருந்த அரசாங்கமானது ஒரு அங்குல நிலத்தை கூட கொடுப்பதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம், அவர் இருந்த காலத்திலே ஒப்புக்கொண்ட வீடுகள் தான். அதே போல நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள், அந்த 4 வருட காலத்திலே ஒரு நில ஒரு அங்குல நிலத்தை கூட பெற்று அந்த வீடுகளை கட்ட முடியாமல் போனது. ஆனால் அந்த அனைத்து வீடுகளும் இன்று நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே சில வீடுகள் அரைகுறையாக இருக்கின்றது. அவற்றை பூர்த்தி செய்ய வேண்டிய அந்த கடப்பாடு உங்களுக்கு இருக்கின்றது. அதற்காகவே எங்களுடைய மக்கள் உங்களுக்கு வாக்களித்து அனுப்பியிருக்கின்றார்கள். அதே போல எங்களுடைய காலப்பகுதியிலே தனி நிலம், தனி வீடு, அதனை தொடர்ந்து எங்களுக்கு தெரியும் இந்த தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு என்பது ஒரு வெற்று அமைச்சாக இருந்தது. அதற்கு கீழ் எந்த ஒரு உருப்படியான நிறுவனமும் இருக்கவில்லை. எங்களுடைய சமூகத்துக்கான அபிவிருத்திகளை செய்வதற்கான ஒரு தாபனம் இருக்கவில்லை. நாங்கள் PhDT என்ற ஒரு தாபனத்தை நம்பி இருக்க வேண்டியிருந்தது. அவை அந்த நிலைமையை மாற்றுவதற்காக இந்த பெருந்தோட்ட பிராந்தியங்களுக்குரிய புதிய கிராம அபிவிருத்தி அதிகார சபையொன்றை உருவாக்கி உங்களுடைய கைகளுக்கு தந்திருக்கின்றோம். அவை அந்த அதிகார சபையை பயன்படுத்தி எங்களது மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அபிவிருத்தி பணிகளை முன்னெடுங்கள். அவே மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள், மனசாட்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போது உங்களுக்கு இருக்கின்ற அமைச்சிலே வேலை செய்வதற்காக ஒரு அதிகார சபை இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவ்வாறு ஏற்றுக்கொள்ளுகின்ற போதுதான் அதிலே இருந்து எங்களது மக்களுக்கு கிடைப்பதை பெற்றுக் கொடுக்க முடியும். அது மட்டுமல்ல, 1987 15 இலக்க உள்ளூராட்சி மன்ற சபை சட்டம் 87 கொண்டு வரப்பட்டது. 2017 வரை 30 வருடங்கள் இந்த சட்டத்தினூடாக உள்ளூராட்சி மன்றங்களினது நிதியை நாங்கள் தோட்டங்களுக்கு பயன்படுத்த முடியாது. அவ்வாறு பயன்படுத்திய பல இடங்களானது, பல சபைகளானது கலைக்கப்பட்டது. ஆகவே தான் கேட்கின்றோம், இந்த 30 வருட காலத்தில் அரசை பிரதிநிதித்துவம் செய்தவர்கள் என்ன செய்தார்கள் என்று, இதில் என்ன தவறு இருக்கின்றது? ஒரு சொல் 87 சட்டத்தில் கிராமம் என்பதோடு தோட்டம் என்ற ஒரு சொல்லை சேர்க்க முடியாமல் இருந்தது. ஆனால் இன்று சேர்த்திருக்கின்றோம். அவை அதனை பயன்படுத்தி தோட்டங்களில் உள்ள பாதைகளை இந்த உள்ளூராட்சி மன்ற பாதைகளாக மாற்றுங்கள். தோட்டங்களிலே இருக்கின்ற பொது இடங்களை பொது நீராடும் இடமாக இருக்கலாம், பொது குடிநீர் பயன்படுத்துகின்ற இடமாக இருக்கலாம், உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அவற்றை உள்ளூராட்சி மற்ற மன்றங்களுக்கு பொறுப்புப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள். அதே போல இங்கே குறிப்பிட்டார்கள் எங்களுடைய அந்த இறப்பவர்களை அடக்கம் செய்வதற்குரிய இடங்கள், உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அவற்றை ஒப்படைப்பதற்குரிய சட்ட ஏற்பாட்டை நாங்கள் செய்து தந்திருக்கின்றோம். அந்த சட்ட ஏற்பாட்டை பயன்படுத்தி அதனை முன்னெடுத்துக் கொண்டு செல்லுங்கள் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நிலம், வீடு, இந்த உள்ளூராட்சி பெருந்தோட்ட அதிகார சபை, அதே போல இந்த சட்டத்தினுடைய மாற்றம், அதனைத் தொடர்ந்து இலங்கையிலேயே நாங்கள் சாதனை புரிந்தவர்களாக இருந்தோம். மிகப்பெரிய பிரதேச சபை வந்து இலங்கையிலே நுவரெலிய அம்புகமுக பிரதேச சபையாக இருந்தது. மிகப்பெரிய பிரதேச செயலகம் இலங்கையிலே இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது நுவரெலிய இந்த அம்புகமுக இந்த பிரதேச செயலகங்கள். அவை இவற்றை நாங்கள் பிரதேச சபைகள் இரண்டை ஆறாக உயர்த்தி ஆறு சபைகளை இன்று உருவாக்கி இருக்கின்றோம். அந்த சபைகளிலே தாங்களை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடியவர்கள் என்று இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவை மனசாட்சியோடு கூறுங்கள், இருந்த அரசாங்கத்தில் இவை இரண்டு ஆறாக்கப்பட்டது, அதனால் இன்று மக்களுக்கு நன்மை கிடைத்திருக்கின்றது, மக்கள் அதனால் அபிவிருத்தியை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள், புதிய விதமாக சிந்திக்க பழகிக்கொள்ளுங்கள் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல அதிலே நாங்கள் இந்த சபையினூடாக கேபினட் அவை அங்கீகாரம் பெற்று அதே போல வர்த்தமானியிலே அறிவித்து இந்த நுவரெலியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐந்து பிரதேச செயலகங்களை பத்தாக அதிகரிப்பதற்குரிய சகல ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்திருக்கின்றோம். அவ்வாறு அந்த செய்திருப்பதிலே நடைமுறைப்படுத்தும் வேலை மட்டும்தான் இருக்கின்றது. அதிலே வலப்பனை பிரதேச செயலகத்தில் மட்டும் வலப்பனை நில்தண்டாயன என்ற பிரச்சனை இருக்கின்றது, அதனை வலப்பன ராகலை என்பதாக மாற்றி இந்த அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதியை பிரதமரை பயன்படுத்தி அதை மக்களுக்கு நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுங்கள் என கேட்டுக் கொள்கின்றேன். அவே இவ்வாறு எங்களது மக்களுக்கு அபிவிருத்தி வந்து சேருவதற்கு செயற்படுவதற்கு இருந்த தடைகளை நாங்கள் நீக்கி தந்திருக்கின்றோம். அவை அந்த நீக்கப்பட்ட தடைகளை பயன்படுத்தி மக்களுக்குரிய அந்த அபிவிருத்திகளை பெற்றுக் கொடுங்கள் என கேட்டுக்கொள்கின்றேன். வீடமைப்பு தொடர்பாக பேசுகின்ற போது நான் இருந்த கண்டி மாவட்டத்தினுடைய வெறுமனே ஒரு நாலு வருட காலத்தினுள் நாங்கள் நாவலப்பிட்டிய வெஸ்டோல் ரிலாகல பகுதியிலே ஒரு நாங்கள் வீடமைப்பு திட்டத்தை நிர்மாணித்து முடித்திருக்கின்றோம். அதே போல நாங்கள் எடுப்போமாக இருந்த போயில் தோட்டம், வின்சென்ட் பாரஸ் தோட்டம், பரகலை தோட்டம் இவை அனைத்திலும், அதே போல பார் கேபிள் லோவா அப்ப டிவிஷனில் அமைக்கப்பட்ட வீடுகள் ஒரு வருடமாக வெறும் பாதை குடிநீரை வழங்காமல் திறந்து வைக்கப்படாமல் இருக்கின்றது. அதே போல உடப்பலாத்த பகுதியிலே ஏழு வீட்டு திட்டங்கள் இருக்கின்றது. அதே போல பன்மீல பகுதியிலே ஏழு வீட்டு திட்டங்கள் இருக்கின்றது. ஏறக்குறைய 300க்கும் அதிகமான வீடுகள் சிறு சிறு வேலைகளை செய்து மக்களுக்கு ஒப்படைக்கப்படாமல் இருக்கின்றது. அதை செய்யுங்கள், செய்து மக்களுக்கு ஒப்படையுங்கள், அந்த வீடுகளை நாங்கள் செய்தோம் என்பதற்காக ஒதுக்கி வைத்து அதிலே அங்கே ஓட்டை இருக்கின்றது, இங்கே குடிநீர் வசதி இல்லை, இந்த பாதை இல்லை என கூறாமல் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றவுடன் அதனை பொறுப்பேற்று நடத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. இந்த அவையை உங்களுடைய அந்த அமைப்பிலே இருந்து ஒன்பது பேர் பிரதிநிதித்துவம் செய்தார்கள், இன்று இரண்டாகி இருக்கின்றது. ஏனென்றால் மக்களை நோக்கி அது செயற்படுத்தவில்லை, உங்களை சுற்றி இருப்பவர்கள் தான் அந்த ஒன்பதை இரண்டாக்கினார்கள். அவை அவர்களுடைய வழியிலே செல்லாதீர்கள், அவர்கள் சொல்லும் வழியிலே செல்லாதீர்கள், அந்த பழைய நடைமுறையை மாற்றுங்கள், புதிதாக சிந்தியுங்கள், புதிய வழிமுறையை கையாளுங்கள். அவ்வாறான அந்த புதிய வழிமுறையின் ஊடாகத்தான் எங்களது மக்கள் அது அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். பசுகிய ரஜியேதி கரு சஜித் பிரேமதாச மத்துமாகே மத்தியத்தீமின் வது கம் கருவாண்ட நிவாச யோஜனா வெடப்பிலி வழக்கு திரிபத்கரா லக்ஸபாக் ஆதார வசிங் லபாதுன்னா கிவால் பன்சிய அட்ட அட்டாக் மானூர் திஸ்ட்ரிக்கே வித்தராக் மம கரு அமத்துமாட்டை பிளிபந்த விஸ்தர லபாதியில் தீனவா அடாக் நிமக்கரில் தீனவா மம் இதாமத் கருணாவையும் உபத்துமாக இல்லைனவா ஏ நிவாசத்திக மே அவருத்தே அவசான் கரலது என்று கேள மம இல்லைனவா உபட சுபப்பத்தனவா உங்களுக்கும் இந்த அமைச்சை சிறப்பாக நடத்தி கொண்டு செல்வதற்கு வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.
ஸ்ருதி.